الحمد لله العزيز الأكبر، نحمده ونصلي على رسوله الكريم وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وأتم الحج والعمرة لله، صدق الله العظيم. படைத்த நாயன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும். அவனது தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபியீன்கள், கியாமம் வரை உலகத்திலே வரக்கூடிய முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் சலவாத்தும் சலாமும் உண்டாவதாக. அல்லாஹுவின் புனிய மாளிகைக்கு விஜயம் செய்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை முழுமையாக பயந்து அவனுடைய ஏவல்களை எடுத்து நடக்கும்படியும் எதை செய்யக்கூடாது என்று தடுத்தானோ அவைகளை விட்டு விலகி நடக்கும்படி முதலில் எனக்கும் அடுத்து உங்களுக்கும் உபதேசம் செய்கிறேன். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே ஒரு உயர்ந்த படைப்பாக நம்மை படைத்து ஒரு அழகான வாழ்க்கை திட்டத்தை அல்லாஹ் நமக்கு அறிமுகம் செய்திருக்கிறான். அந்த வாழ்க்கை திட்டத்திற்கு வழிமுறைகளுக்கு பேர்தான் இஸ்லாம். அந்த இஸ்லாத்திலே முக்கியமான கடமைகள் என்று ஐந்து கடமைகளை அல்லாஹ் நமக்கு அமைத்திருக்கிறான். அந்த ஐந்து கடமைகளில் இறுதி கடமையாகிய ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி முழு உலக மக்களும் அல்லாஹுடைய அந்த புனித ஆலயத்தை நோக்கி புறப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் அல்லாஹ் ஜல்லாலுஹு நம்மை இந்த இடத்திலே ஒன்று சேர்த்திருக்கிறான். அந்த இறுதி கடமை, புனிதமான அந்த கடமை, வாழ்க்கையில் ஒரு தடவை அல்லாஹ் கடமையாக ஆகியிருக்கிறான். அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீவாக்குவானா. மேலானவர்களே, இந்த ஹஜ்ஜுடைய கடமை, இறுதி கடமை, ஏனைய கடமைகளை விட வித்தியாசமான ஒரு விசேஷமான ஒரு கடமையாக அல்லாஹ் அமைத்திருக்கிறான். இந்த ஹஜ்ஜுடைய கடமை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது குடும்பத்தார்களது, குறிப்பாக அவர்களதும் அவருடைய குடும்பத்தார்களதும் தியாகங்களை அல்லாஹ் மிக உயர்ந்த மட்டத்திலே ஏற்றுக்கொண்டு அதை தியாகம் வரையில வரக்கூடிய மனிதர்களுக்கு ஞாபகம் செய்யும் முகமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இதை ஒரு திருநாளாக, பெருநாளாக அமைத்து அதிலே அல்லாஹ் இறுதி கடமையாகிய அந்த ஹஜ்ஜுடைய கடமையும் அல்லாஹ் நமக்கு ஆக்கி கொடுத்திருக்கிறான். ஹஜ்ஜுடைய அந்த வணக்கங்களிலே முழுமையாக அனைத்து காரியங்களும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது குடும்பத்தாரர்களது தியாகங்களை நமக்கு நினைவூட்டிக் கொண்டிருக்கிறது. மேலானவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது தியாகங்களை நமக்கு ஏன் ஞாபகம் செய்கிறான்? நாமும் அது போன்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு அல்லாஹ்வுடைய கட்டளைகளை முன் உரிமை கொடுத்து நிறைவேற்றினார்களோ அதே போன்று நாமும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை உயர்ந்ததாக மதிக்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்லாஹ் தஆலா இந்த ஹஜ்ஜுடைய தியாகங்களை நமக்கு எடுத்துக் கூறுகிறார். அந்த அடிப்படையில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல விடயங்களை கொண்டு பரீட்சிக்கப்பட்டார்கள் அல்லாஹ்வுடைய புறத்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களது இளைச்சகன் அல்லாஹ் அவர்களை பரீட்சித்த பொழுது, சோதனை செய்த பொழுது பல விடயங்களை கொண்டு அவைகள் அனைத்தையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பரிபூர்ணப்படுத்தினார்கள். அனைத்திலும் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை உயர்ந்தது என்பதை நிரூபித்தார்கள். எனவே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவருடைய அந்த அனைத்து தியாகங்களையும் முழுமையாக உயர்ந்த மட்டத்திலே ஏற்றுக்கொண்டு தியாகம் வரையில் வரக்கூடிய மக்களுக்கு அதை நினைவு செய்யும் முகமாக அதை அல்லாஹ் வணக்கமாக அல்லாஹ் நமக்கு ஆக்கி கொடுத்திருக்கிறார். அவருடைய முழு குடும்பத்துடைய அந்த தியாகங்கள் அது ஒரு சில மணி நேரங்களில் சொல்லி முடிக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய தியாகங்கள் அவருடைய குடும்பத்துடைய தியாகங்கள். மேலானவர்களே, அந்த தியாகங்கள்ல அனை ஒவ்வொரு தியாகமும் ஹஜ்ஜுக்கு சென்றவர்களுக்கு அங்கே ஞாபகம் செய்யப்படும். அதுல ஒண்ணு, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துல வந்து மக்களுக்கு அல்லாஹ்வை அறிமுகம் செய்து கொண்டிருந்தார்கள். சுமார் 80-83 ஆண்டுகள் வரையில ஒவ்வொரு நாடுகளுக்கும் சென்று மக்களுக்கு அல்லாஹ்வை அறிமுகப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். 80 ஆண்டுகளை தாண்டியதற்கு பிறகு நான் செய்யக்கூடிய இந்த பணியை செய்வதற்கு எனக்கு ஒரு வாரிசு, எனக்கு பிறகு இந்த உழைப்பை மேற்கொள்வதற்கு ஒரு ஆள் தேவையே என்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே கேட்டு 80 ஆண்டுகளை தாண்டியதற்கு பிறகு ஒரு ஆண் குழந்தையை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இந்த உழைப்பை அவர்கள் பின்பற்ற வேண்டும் என்று மேலானவர்களே, அந்த குழந்தை சுமார் 13 ஆண்டுகளை அடையும் பொழுது தகப்பனுக்கு ஒத்துழைப்பாக அமைந்து தகப்பனுடைய காரியங்களில் பங்கெடுக்கக்கூடிய அந்த வயதை அடையும் பொழுது அல்லாஹ் பல பரீட்சைகளை செய்தான். மனைவியையும் குழந்தையும் பாலைவனத்திலே விட்டு வரும்படி அல்லாஹ் சொன்னான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாலைவனத்தில் சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு வாழ்க்கைக்கு எந்த விதமான ஏற்பாடுகளும் இல்லையே என்று ஒரு ஒரு சிறிய அளவு கூட அவர்கள் யோசிக்கவில்லை. அல்லாஹ்வுடைய கட்டளை வாழ்க்கைக்குரிய எதுவுமே இல்லாவிட்டாலும் சரி அல்லாஹ் விட சொல்கிறான் விட்டு வந்தார்கள். மேலானவர்களே, இது போன்று பல அமைப்புகள் அவர்கள் பரீட்சிக்கப்படுகிறார்கள். பயங்கரமான நீண்ட காலம் மூட்டப்பட்ட நெருப்பில் அவர்கள் எரியப்படுகிறார்கள். உயிருக்கு ஆபத்தான நிலைமையில நெருப்பின் பக்கம் எரியப்படுகிறார்கள். அதையும் அவர்கள் அல்லாஹுக்காக ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக ஆனார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நெருப்புடைய எரிக்கிற தன்மையை கூட அல்லாஹ் இல்லாமல் ஆக்கினான். அவர்கள் தன்னை அல்லாஹுக்காக அர்ப்பணம் செய்ய தயாராக ஆன பொழுது அதுபோல பல பரீட்சைகளில் இறுதியாக அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹும் இப்ப மகன் 13 ஆண்டுகளை அடைந்த பொழுது கனவிலே அல்லாஹ் காண்பிக்கிறான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 1, 2, 3 தடவைகள் கனவுல பார்க்கிறாங்க. தன்னுடைய மகனை அறுத்து பலியிடும்படி அல்லாஹ்வுடைய கட்டளை, நபிமார்களுடைய கனவு, அது வகையுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது. அல்லாஹ் அறிவிக்கிறான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. இப்ப அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகனை அறுத்து பலியிடுவதற்கும் தயாரான ஆகுகிறார்கள். உயிர் பலி கொடுக்கப்படுகிறது நெருப்பிலே போடப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளை அல்லாஹ்வுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறதுக்கு தயாராக ஆனாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை வாழ்க்கைக்குரிய எந்த ஏற்பாடுமே இல்லாத இடத்துல மனைவியையும் மகனையும் சிறிய குழந்தையை அங்கே விட்டு வரும்படி அதற்கும் தயாராக ஆனார்கள். குழந்தை என்று பார்க்கையில் மனைவியை தனியாக விட்டு வர்றதை விட அல்லாஹ்வுடைய கட்டளை உயர்ந்தது என்பதை நிரூபித்தார்கள். இங்கே மகனை அறுத்து பணியிடும்படி அல்லாஹ்வுடைய கட்டளை வந்ததும் 80 ஆண்டுகளுக்கு பிறகு அதுவும் ஆண் குழந்தை தகப்பனுக்கு உதவியாக அமைந்த அந்த வயசுல ரொம்ப பிரியமாக வளர்க்கிறது. நாம் பெற்றோர்களாக ஆன நம்ம எல்லோருக்கும் தெரியும் நாம இங்க குழந்தைங்க மேல எவ்வளவு பிரியம் வைத்திருக்கிறோம் என்று. இப்ப அந்த பிரியமான அந்த குழந்தையை அறுத்து பலியிடும்படி அல்லாஹ்வுடைய கட்டளை, ஒருபுறம் அல்லாஹ்வுடைய கட்டளை, மறுபுறம் தன்னுடைய குழந்தை, பிரியமான குழந்தை, எதை நிறைவேற்றுவது? மேலானவர்களே, அனைத்தை விடவும் அல்லாஹ்வுடைய கட்டளை உயர்ந்தது என்கிறதை நிரூபிக்கிறார்கள். குழந்தையை அறுப்பதற்கு தயாராக ஆகி மகனை பார்த்து கூறுகிறார்கள், யா புனைய இன்னி அராபில் மனாமே அன்னி அஸ்பஹுக. ஏ மகனே, என் அருமை மகனே, நான் கனவுளை பார்த்தேன் உன்னை அறுத்து பலியிடுவதற்காக. உன்னை அறுத்து பலியிட நான் கனவுளை பார்த்தேன். மகன் புரிந்து கொண்டான், கனவுளை பார்த்தேன்னா அல்லாஹ்வுடைய கட்டளை அது. நபிமாருடைய கனவு அல்லாஹ்வுடைய கட்டளை வகி. எனவே மகன் அதுக்கு அந்த தகப்பன் மகனிடத்தில அபிப்பிராயம் சொல்லும் பொழுது நான் உங்களை அறிக்க போறேன் என்று சொல்லி சொல்ற நேரத்தில் மகன் அதுக்கு பதில் சொல்றான், தகப்பனே நீங்க எப்படி ஏவப்படுகிறீர்களோ அதே போன்று செய்யுங்கள். அங்க கனவு பார்த்தாங்கன்னு சொன்னாங்க. மகன் சொன்னது அல்லாஹ் கூறுகிறான், தகப்பனே நீங்க அல்லாஹ் உங்களுக்கு ஏவியதை செய்யுங்க. அப்படின்னா அந்த கனவு அல்லாஹுடைய ஏவல் மகனை அறுத்து பலியிடுவதற்கு. மகனும் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்த குழந்தை அல்லவா. ஹஜ்ரத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பாலைவனத்திலே விட்டு 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 வரும் பொழுது வாழ்க்கைக்குரிய எந்த ஏற்பாடுமே இல்லாத நேரத்தில் கனவுடத்துல கேட்கிறாங்க, ஏன் நம்மளை இங்க விட்டுட்டு போறீங்க? எந்த ஏற்பாடுமே இல்லாத இல்லாத இந்த இடத்துல விட்டுட்டு போறீங்க? திரும்பி போற நேரத்துல எந்த பதிலும் கிடைக்க இல்லை. அப்ப என்ன அல்லாஹுவா நம்மை இங்கே விடும்படி சொன்னான்? ஆ என்று தலையான் சைக்கிரை செய்து கூறுகிறார்கள். அப்பொழுது அந்த பெண்மணி சொன்னான், அப்படி என்ன அல்லாஹ் நம்மை வீணாக்க மாட்டான். அப்படியான நம்பிக்கையான ஈமான் உள்ள அந்த பெண்மணிக்கு பிறந்த குழந்தை அல்லவா. தகப்பன் அபிப்பிராயம் சொல்றாங்க, நான் உங்களை அறுத்து பலியிட போறேன். இப்ப மகன் எவ்வளவு தைரியமானவர் சொல்றாங்க, தகப்பனே அல்லாஹ் உங்களுக்கு எப்படி ஏவுறானோ அது போல நீங்க. என்னை பொறுமையாளர்கள் என்றும் உலகத்தில் எத்தனையோ பொறுமையாளர்கள் வந்து போயிருக்கிறாங்க, அப்படியான பொறுமையாளர்கள் என்றும் உள்ளவர்களாக நீங்க என்னை பெற்றுக் கொள்ளுவேன். நான் பொறுத்துக்குவேன் என்று சொல்ல இல்லை, நான் சமாளிச்சுக்கிறேன் என்று சொல்ல இல்லை. பெரிய காரியம், நான் அந்த பொறுக்கிறதுக்கு முயற்சிக்கிறேன். அப்படி நான் பொறுத்துக்கிறேன்னா அது ஒரு பெருமையுடைய வார்த்தை போன்று அமைந்துவிடும். எனவே உலகத்தில் எத்தனையோ பொறுமையாளர்கள் வந்து போனது போல நானும் ஒரு அந்த பொறுமையாளர்கள் என்று உள்ளவனாக நீங்க பெற்றுக் கொள்ளுவீங்க என்று சொல்லி தகப்பனுக்கு தன்னை அறுத்து பலியிடும்படி மகனும் கூறுகிறார். மேலானவர்களே, இப்ப அந்த குழந்தை அறுத்து பலியிடுவதற்காக வேண்டி அஜிக்கு செல்லக்கூடிய எல்லா ஹாஜிகளும் அந்த மினா அரபா முஸ்தலிபாவுடைய மைதானத்துல போய் சில நாட்கள் தங்கியிருப்போம். அந்த ஹஜ்ஜுடைய காரியங்களை நிறைவேற்றிவிட்டு அரபாவுடைய மைதானத்திலிருந்து புறப்பட்டு அன்றைய காலையில நாம போவோம் அந்த மினாவுடைய மைதானத்துக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை அழைத்து செல்கிறார்கள். அழைத்து பணியிடுவதற்காக வேண்டி அறுப்பதற்கு தேவையான பொருள்களோடு போறாங்க. அங்கே செல்லும் பொழுது இடையிலே சைத்தான் குறுக்கிட்டான். மூன்று இடங்களை குறுக்கிட்டு மகனை அறுத்து பணியிடாமல் தடுப்பதற்குரிய முயற்சிகளை செய்தான். ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சில சிறிய கற்களை எடுத்து அங்கே சைத்தானை எரிந்தார்கள். அதுதான் இன்று நமக்கு வாஜிவாக ஹஜ்ஜுடைய காரியங்கள்ல ஒரு முக்கியமான ஒரு காரியமாக நாமும் அந்த மூன்று இடங்கள்லையும் சைத்தானுக்கு கண்ணெறியதாக அந்த இடங்களை நாம் எரிந்து விட்டு வருகிறோம். மேலானவர்களே, அந்த குடும்பத்திலேயே தியாகத்தை வைத்தே முழு ஹஜ்ஜுடைய அனைத்து காரியங்களும் நமக்கு கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இப்ப மகனை அழைத்து செல்கிறார்கள். மூன்று தடைகளையும் தாண்டி சென்று மகனை அறுப்பதற்கு தயாராக ஆகுகிறார்கள். மேலானவர்களே, நம்ம குழந்தை மேல நமக்கு எவ்வளவு பிரியம். ஒரு முள்ளு குத்தினா கூட நமக்கு பொறுக்கல் இல்ல. குழந்தைக்கு சாதாரண வயிற்று வலி ஏற்பட்டாலும் நாம் நித்திரை இல்லாதவர்களாக ஆகிவிடுகிறோம். நாம ஹஜ்ஜிக்கு புறப்பட்டு போறதுக்கு ஏர்போர்ட் வரையில போறோம். எங்களை புள்ள குட்டிகளும் வர்றாங்க எங்களை வழி அனுப்புறதுக்காக வேண்டி. அந்த இடத்துல வச்சு எங்க பிள்ளைங்க கண்களெல்லாம் கலங்கி சிவந்து கண்ணீர் வடிக்கிறது. அப்ப அந்த பிரயாணத்தை மேற்கொள்ளக்கூடிய ஹாஜிகளுடைய கண்களாலும் கண்ணீர் வடிக்கிறது. என்ன பண்றது, கடமைக்காக புறப்படுகிறோம். ஒரு மாதத்துடைய பிரிவு, அந்த பிரிவை பொறுத்துக்க முடியல. ஒரு புறம் குடும்பத்தார்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க, மறுபுறம் இந்த ஹாஜி கண்ணீர் வடித்துக்கிட்டு போறாங்க. ஒரு மாதத்துடைய பிரிவு நம்முடைய மனசுல இவ்வளவு பெரிய வேதனையை ஏற்படுத்துதுன்னா, தான் பெற்றெடுத்த அந்த குழந்தை பிரியமாக 13 வயதை அடைந்து தகப்பனுக்கு ஒத்துழைப்பாக அமைகிற அந்த வயதுல அல்லாஹ்வுடைய கட்டளை அறுத்து பணியிடும்படி தயாராக ஆகுகிறார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை எனக்கு பெரியது, என் குழந்தையுடைய பிரியம் எனக்கு பெருசு இல்ல என்கிற நிரூபிக்கிறதுக்கு தயாராக ஆகி அந்த இடத்துக்கு சென்று தன் குழந்தையை அறுப்பதற்கு தயாராக ஆகுகிறார். மேலானவர்களை, இப்ப அந்த குழந்தை சொல்லுது, தகப்பனே நீங்க என்னை அறுக்கும் பொழுது என் முகம் குப்புற போட்டுக் கொள்ளுங்க, என் முகத்தை பார்த்துக்கிட்டு அறுத்தா உங்க மனசுல சிரமம் ஏற்படும், உங்க துணிக்கு நான் ஒதுக்கி கொள்ளுங்க. என்னுடைய இரத்தம் அரிக்கும் பொழுது, அதை சீரித்து பாயும் பொழுது உங்க துணியில இரத்தக்கரைகள் பட்டுவிடுமையானால் அதை வீட்டுக்கு சென்றதற்கு பிறகு என் தாய் பார்த்து என் தாயுடைய மனத்துல வேதனை ஏற்படும். எனவே உங்க துணிக்கு நீங்க ஒதுக்கி கொள்ளுங்க. என் தாய்க்கு எனது அருமையான சலாத்தை எட்டி வையுங்கள். இப்படியான அந்த மனித வார்த்தைகளை சொல்லும் பொழுது அதை கேட்டுக்கொண்டு அதற்கு பிறகும் தன் குழந்தையுடைய கழுத்துல கத்தியை ஓட்டுவதாக இருந்தால் அது எப்படியான ஒரு காரியம் என்பதை மேலானவர்களே அல்லாஹ் நமக்கு வழங்க வைக்க வேண்டும். மிக சிரமமான காரியம், ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளை பெரியது என்கிறதை நிரூபிக்கிறார்கள். குழந்தையுடைய கழுத்திலே கத்தியை ஓட்டுகிறார்கள். மேலானவர்களை, அல்லாஹ் அங்கே அறுத்து பலியிட விடவில்லை. அல்லாஹ் பார்க்கிறான், என்னுடைய அடியான் நான் சொல்வதை எடுத்து நடப்பதற்கு இவன் தயாரா இல்லையா என்பதை பார்க்கிறதுக்கு அல்லாஹ் தயாரா, அல்லாஹ் பரீட்சிக்கிறான். தயாராக ஆனார்கள், அல்லாஹ் அழைப்பு கொடுக்கிறான். ஐயா இப்ராஹிம், நாம் அழைத்தோம் ஏ இப்ராஹிமே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நீங்க கண்ட கனவை உண்மைப்பித்து விட்டீர்கள். அது சத்தர் ருபியா இன்னா கதாலிக்க நகிதின். ஒரு ஆட்டை அனுப்பி வைத்தார்கள் அதை அறுத்து படியிடும்படி. மேலானவர்களே, எவ்வளவு பெரிய தியாகம் அவர்கள் செய்தார்களோ அந்த அளவுக்கு அல்லாஹ் அவருடைய அந்தஸ்தை மிக உயர்ந்ததாக ஆக்கி பல பரீட்சைகள் அவர்கள் அந்த பரீட்சைகளை பரிபூர்ணமாக வெற்றி அடைந்ததனால அல்லாஹ் கூறுகிறான், இன்னி ஜாயிலுகலின் இமாமா, நான் உங்களை உலக மக்களுக்கு இமாமாக ஆக்குகிறேன். உலக மக்களுக்கு உங்களை இமாமாக ஆக்குகிறேன். எல்லா சந்தர்ப்பங்களையும் அல்லாஹ்வுடைய கட்டளை தான் உயர்ந்தது என்பதை நிரூபித்து காண்பித்தார்கள். அல்லாஹ் இமாமாக ஆக்கினான் ஒரு உலக மக்களுக்கும், அல்லாஹ் தன்னுடைய நண்பனாக ஆக்கிக் கொண்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய நண்பனாக ஆக்கிக் கொண்டான். கலீலுல்லாஹ், எவ்வளவு பெரிய நட்பு. நம்ம ஊர்ல ஒருவருக்கு ஜனாதிபதியோட நட்பு இருக்குது, அவர் கூட்டாளி மினிஸ்டர் மாதிரிகளால செய்ய முடியாத காரியத்தை இவர்கிட்ட போனா இவர் ஜனாதிபதி கிட்ட சொல்லி செய்து கொடுப்பாரு. ஜனாதிபதியோட இவர் கூட்டாளி அண்ணா, அவருக்கு எவ்வளவு பெரிய மதிப்பு, அவருக்கு எவ்வளவு பெரிய உலகத்துடைய அடிப்படையில உயர்வு. மேலானவர்களே, அல்லாஹுவோட உலகத்தில் ஒரு மனிதனுக்கு நட்பு கிடைக்குது. அல்லாஹுவே கூறுகிறான், என்னுடைய நண்பனாக நான் எடுத்துக்கொண்டேன்னா எவ்வளவு பெரிய உயர்ந்த வாக்கியம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய நண்பனாக எடுத்துக்கொண்டான். மேலானவர்களே, நம்மையும் அல்லாஹ் அவனுடைய நண்பர்களாக அல்லாஹ் நம்மை எடுத்துக் கொள்ளணுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று நம்முடைய வாழ்க்கையில எல்லா சந்தர்ப்பங்களிலும்
வரக்கூடிய அனைத்து பரீட்சைகளிலும் அல்லாஹ் உயர்ந்தவன், அல்லாஹ்வுடைய கட்டளை உயர்ந்தது என்பதை நாம் நிரூபிப்போமே ஆனால் அல்லாஹ் நம்மையும் அவனுடைய நண்பனாக நேசனாக எடுத்துக் கொள்வான். ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை உயிரை வாங்குறதுக்கு வந்த நேரத்தில் இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, என்னுடைய உயிரை வாங்குறதுக்கு வந்திருக்கிறீங்களா? உலகத்தில் யாராவது தன்னுடைய நண்பனுடைய உயிர் வாங்கப்படுறது விரும்புவாங்களான்னு கேட்கிறான். இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கே இப்ப என்ன பண்றது என்பது விளங்க இல்லை. உண்மைதான், அல்லாஹ்வுடைய நண்பன் நண்பனுடைய உயிரை வாங்குறதா? திரும்பி போனாங்க அல்லாஹ்விடத்துல. அல்லாஹ்விடத்துல போய் இவங்க சொன்னதை சொன்னாங்க. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு என்ன பதில் சொன்னான்? நண்பன் நண்பனுடைய சந்திப்புல நீண்ட நானா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், எனவே வெகு சீக்கிரமா அவங்க நேரத்தை குறிப்பிட்ட நேரத்துல உயிரை வாங்கிட்டு வாங்க, நான் அவளை சந்திக்கணும் என்று அல்லாஹ் பதில் சொல்றான். எவ்வளவு பெரிய நட்பு மேலானவர்களே! அல்லாஹுவோட அந்த அன்பு கிடைக்கிறதுக்கு, நட்பு கிடைக்கிறதுக்கு உலகத்தில் அல்லாஹுடைய கட்டளைகளை நம்முடைய உயிரை விட உயர்ந்ததாக மதித்து நாம செயல்பட, அவருடைய தியாகங்கள் நினைவு செய்யப்படும் முகமாகவே இந்த உயர்ந்த வணக்கம் ஹஜ்ஜுடைய காரியங்கள் நமக்கு கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. எனவே மேலானவர்களே, முழு உலகத்திலிருந்தும் மக்கள் அந்த இடத்துக்கு போய் சென்றடைந்தும் இன்னும் சென்று கொண்டும் இருக்கிறார்கள். முழு உலக மக்களுடைய கவனமும் அந்த புனித பூமியின் பக்கம் என்று ஆய்கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நம்முடைய வாழ்க்கையில வசதி வந்தவங்களுக்கு ஒரு செலவு அதை கடமையாக ஆக்கியிருக்கிறான். எனவே அது இறுதி கடமை, அது பக்குவமாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்கிறதுனால அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அதை அருள்முறையிலே நமக்கு சொல்லும் பொழுது கூறுகிறான், ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹுவுக்காக நீங்கள் நிறைவேற்றுங்கள், பரிபூர்ணப்படுத்துங்கள் என்று கூறுகிறான். ஐந்து கடமைகள்ல முதலாவது கலிமா சொன்னோம், இரண்டாவது தொழுகை, அந்த தொழுகையுடைய கடமையை பற்றி அல்லாஹ் நமக்கு சொல்லும் பொழுது கூறுகிறான், தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள். தொழுகை உங்களுக்கு கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்பதை அல்லாஹ் கூறும் பொழுது அங்கே அல்லாஹ் உபயோகம் செய்த வார்த்தை அகீமு, நிலைநாட்டுங்கள். அதை அடுத்துள்ள கடமை நோன்பு, அதை சொல்லும் பொழுது அல்லாஹ் கூறுகிறான், குதிபா அலைக்கும் ஸியாமு கமா குதிபா அலல்லதீன கபலிக்கும், உங்களுக்கு முன்னால வந்தவங்களுக்கு நோன்பு கடமையாக ஆக்கப்பட்டது போல உங்க மேலையும் நோன்பு கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. தொழுகையை நிலைநாட்டுங்க, நோன்பு கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது, ஜகாத்தை நீங்கள் கொடுங்கள், வாசு ஜகா, ஜகாத்து கொடுங்க என்று சொல்லி அல்லாஹ் கூறுகிறான். கடைசி கடமை, இறுதி கடமை ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது வஹிம்முல் ஹஜ்ஜவல் உம்ரத, ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் பரிபூர்ணப்படுத்துங்கள் என்று கூறுகிறான். கடமைகளை ஒவ்வொன்றையும் சொல்லும் பொழுது ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதமாக சொல்லி ஹஜ்ஜை பற்றி சொல்லும் பொழுது ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹுக்காக நீங்கள் பரிபூர்ணப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். இங்கே பரிபூர்ணப்படுத்துறதுனா என்ன? இஸ்லாத்துடைய ஐந்து கடமைகள்ல நான்கு கடமைகளை நிறைவேற்றிய நீங்க ஐந்தாவது கடமையை செய்து இஸ்லாத்துடைய கடமைகளை நீங்கள் பரிபூர்ணப்படுத்துங்கள் என்கிறது ஒரு கருத்து. இதுக்கு இன்னொரு ஆழமான கருத்து என்னன்னா, ஹஜ்ஜுடைய காரியங்கள் ஏனைய வணக்கங்களை போன்று இல்லாமல் ஒரு வித்தியாசமான ஒரு காரியம். ஹஜ்ஜுக்கு சென்றவர்களுக்கு தெரியும், ஹஜ்ஜுடைய காரியங்கள் நாம் இங்கிருந்து எஹராம் கட்டி கொண்டு போறோம், இடையில நீயத்து வைக்கிறோம், அங்க போனதுக்கு பிறகு பைத்துல்லாஹுவ நாம வளம் வருகிறோம், ஏழு தடவை தவாப் செய்கிறோம், ஹஜ்ஜுக்கு ஏழு, உம்ராவுக்கு ஏழு, ஏழு தடவை தவாப் செய்கிறோம், ஒழுவோட தவாப் செய்கிறோம். ஆனா அங்க இந்த சூரத்து ஓதணும், சூரை பாத்தியா ஓத இல்லன்னா தொழுகை இல்லை என்கிறது மாதிரி தவாப் இல்லை என்கிறது சொல்லப்பட இல்லை. சில நேரங்களில் அடுத்தவங்க கூட பேசிக்கிட்டு போகவும் செய்யலாம். ஆனா திக்ரிகள் துவாக்கள் இதுதான் ஓதணும் என்கிறது இல்ல, நீங்க திக்ரிகள் துவாக்களோட தவாப் செய்யலாம். ஆனா இப்ப அங்கே செய்யப்படக்கூடிய காரியம் நம்முடைய உடம்பால செய்யப்படக்கூடிய ஒரு காரியம், உடம்பால சுற்றி வரும், அதை முடித்து தபா மருவாவுக்கு இடையில ஓடுறோம், அதுவும் நம்முடைய உடலால நாம செய்யக்கூடிய ஒரு காரியம். அந்த மலையிலிருந்து இறங்கி இங்க வந்து கொஞ்சம் ஓடி அடுத்த மலையை சென்றடைகிறோம், அங்கிருந்து மறுபடியும் தபாவின் பக்கம், இப்படி ஏழு தடவை சரி செய்கிறோம் உடம்பால் செய்யக்கூடிய காரியம். அதை முடித்துக் கொண்டு நாம உமராவை முந்தி செய்ததாக இருந்தா அங்கே முடிகளை குறைத்துக் கொள்கிறோம், இல்ல ஹஜ்ஜுடைய காரியமாக இருந்தா அங்கிருந்து நாம புறப்பட்டு நேரே போய் மினா, முஸ்தலிஃபா, அரபா அந்த புனித ஸ்தலங்களில் நாம் தங்குகிறோம். அங்கே தங்கி விசேஷமான ஒன்றும் இல்ல, நாம கொஞ்சம் திலாவத்துகள் அல்லாஹ்வுடைய திக்ருகள் அதிகமாக செய்வோம், வேறு அங்கே செய்யறதுக்கு விசேஷமான காரியம் என்று ஒன்றும் இல்ல, வெறும் அந்த பூமிகளில் தங்கி இருக்கிறோம். அங்கிருந்து புறப்பட்டு வந்து சைத்தானுக்கு கல்லெடுகிறோம், அங்கேயும் நம்முடைய உடம்பு சம்பந்தப்படுகிறது, கண்களை நாம் போய் அந்த இடத்துல எரிந்து விட்டு வருகிறோம், அதை முடித்து முடிகளை வலித்துக் கொள்கிறோம், மிருகங்களை குர்பான் செய்கிறோம். அனைத்து ஹஜ்ஜுடைய அம்சங்களும் உடலால் செய்யப்படக்கூடிய காரியங்கள், உடம்பால் செய்யப்படக்கூடிய காரியங்கள். எனவே இங்கு ஒரு ஆழமான உள்ரங்கமான ஒரு கருத்தை நமக்கு உணர்த்துகிறார்கள். இவைகள் அனைத்துமே உடம்பால செய்யப்படக்கூடிய காரியங்கள் என்கிறதுனால நீங்க வெறுமனே உடம்பால செய்யற காரியம் நினைச்சுக்கிட்டு அதை செய்யாதீங்க. இங்கே உள்ளம் சம்பந்தப்பட வேண்டும். அந்த புனித பூமியிலே சென்று நடமாடும் பொழுது, அந்த புனித காரியங்களில் ஈடுபடும் பொழுது உங்க உள்ளத்துல பக்குவம் இறை அச்சம், அந்த பக்குவத்தோடு இந்த காரியங்களை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். அதுதான் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த பட்சத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கிறது. மேலும் உங்க ஹஜ்ஜி பரிபூர்ணத்துவம் அடைகிறது எப்பன்னா உள்ளத்துடைய பக்குவத்தோடு அந்த காரியங்களை நிறைவேற்றுவேன். மேலானவர்களே, இன்று நம்ம ஊர்களில் போகக்கூடிய ஹாஜிகளுடைய நிலைமைகள், அந்த பக்குவத்தை அடையாமல் செல்வதனால் அந்த புனித பூமிகளில் சென்று கூட பிணையான காரியங்கள் சொல்றதுக்கு வாய் கூசக்கூடிய பெரும் பாவம் என்று சொல்லப்படக்கூடிய காரியங்களையும் அந்த புனித பூமியில ஆஜிகளால் நிகழக்கூடியதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. ஏன்னா அந்த உள்ளத்துடைய பக்குவம் இல்லாததனால். எனவே மேலானவர்களே, ஏனைய கடமைகள், இஸ்லாத்துடைய கடமைகள், இப்போ ஒரு மனிதன் இஸ்லாத்துக்கு வந்தாருன்னா அவருக்கு நூருடைய சொல்லுக கடமை அவர் உடனே நிறைவேற்றணும். ஆனா ஹஜ்ஜுடைய காரியத்தை பற்றி கூறும் பொழுது எழுதுகிறார்கள், இதை தாமதமாகவும் நிறைவேற்றலாம். ஏன் இதுல தாமதத்துக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது? நாம் அந்த இடத்துக்கு போறதுக்கு முதல்ல நம்மை பரிபூர்ண பக்குவம் உள்ளவர்களாக, இறை அச்சம் உள்ளவர்களாக, உண்மையான முத்தத்தீங்களாக ஆக்கிக் கொண்டு நாம் அந்த இடத்துக்கு போகணும். அப்பதான் அந்த புனித பூமியில உள்ள கண்ணியத்தை நம்மால் பாதுகாக்க முடியும். எவ்வளவு பக்குவத்தோடு அந்த காரியங்களை நாம் நிறைவேற்றுவோமோ உயர்ந்த மட்டத்தில் அது அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யப்படும். ஹஜ்ஜுடைய காரியங்கள் மாத்திரமல்ல, நாம நம்ம ஊர்கள் இருக்கும் பொழுது நம்முடைய தொழுகை, நோன்பு, ஜகாத், ஏனைய வணக்க வழிபாடுகளும் அவைகள் பக்குவமாக நிறைவேற்றப்படுவதன் மூலமாகவே அல்லாஹ்விடத்தில் அது உயர்ந்த மட்டத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நாம குர்பானி கொடுக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஹஜ்ஜுக்கு சென்றவர்களுக்கு மாத்திரமின்றி முழு உலகத்திலும் இருப்பவர்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த தியாகத்தை நினைவு செய்யும் முகமாக ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு மிருகத்தை அறுத்து பலியிடுவதை அல்லாஹ் அதை கடமையாக வணக்கமாக ஆக்கியிருக்கிறார். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிருகத்தை குர்பான் செய்வது வாஜிப் என்று கூறுகிறார்கள். நம்முடைய மதுகபல ஷாஃபி மதுகபல சுன்னத் முஅக்கதா, கட்டாயமான ஒரு சுன்னத் என்று கூறுகிறார். எனவே ஒரு ஆள் சார்பாக ஒரு ஆடு குர்பான் செய்யப்பட வேண்டும், அல்லது ஏழு பேர் சார்பாக மாடு அல்லது ஒட்டகம் குர்பான் செய்ய முடியும். மேலானவர்களே, முழு உலக மக்களுக்கும் அதை ஞாபகம் செய்யும் முகமாக அல்லாஹ் அவருடைய ஒரு குர்பானியங்களை கடமையை கொடுத்து அன்றைய தினத்தை அல்லாஹ் பெருநாளாக நமக்கு ஆக்கி கொடுத்திருக்கிறார். இப்ப அந்த குர்பானியுடைய மிருகத்தை நாம் அறுக்கிறோம், பெரிய மிருகம், நிறைய ரத்தத்தை ஓட்டலாம். ஆனா அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சொல்லும் பொழுது கூறுகிறான், நாம் அறுக்கக்கூடிய அந்த மிருகத்துடைய மாமிசமோ இரத்தமோ அல்லாஹுவை சென்றடைவது கிடையாது. இரத்தத்தையும் மாமிசத்தையும் பார்த்து அல்லாஹ் மார்க் கொடுக்கிறது இல்ல. அல்லாஹுடத்துல கபூலியத் எதை வைத்து? மிருகத்தை பார்த்து, இரத்தத்தை பார்த்து அல்ல. ஒலாங்கி எனாலு தக்குவா மின்கும், உங்க உள்ளத்தில் இருக்கிற அந்த பக்குவம், இறை பக்தி, அல்லாஹுடைய பயம், எவ்வளவு பயத்தோடு இந்த காரியத்தை பண்ணுறீங்களோ அந்த பயம் அல்லாஹுடத்திலே போகிறது. அதுக்குத்தான் அல்லாஹுடத்துல கபூலியத் என்று அல்லாஹ் கூறுகிறான். எனவே அந்த மிருகத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது இரத்தமோ மாமிசமோ அல்லாஹுவை சென்றடைவது கிடையாது, உங்க உள்ளத்துடைய பக்குவம் தான் சென்றடைகிறது என்று அல்லாஹ் கூறுகிறான். அதே போன்று அந்த புனித பூமிகளில் சென்று அந்த ஹரமுடைய தவாஃபுடைய இடம், அதே போல சை செய்யக்கூடிய இடம், மினா, முஸ்தலிஃபா, அரபா, அந்த புனித பூமிகளில் சென்று மிக பக்குவமாக நடந்து கொள்வது யாரு என்ன? அல்லாஹ் அதை கூறும் பொழுது கூறுகிறான், அல்லாஹுடைய அந்த அடையாள சின்னங்களை யாரு அதை மறித்து நடந்து கொள்கிறார்கள் என்றால் தக்குவல் குழு, அது அவருடைய உள்ளத்துடைய தக்குவாவிலிருந்து வரக்கூடிய காரியம் என்று கூறுகிறார். யார் அந்த அப்படியான பக்குவமானவர்களாக அந்த புனித பூமியில போய் அங்கே ஒண்ணுமில்ல, வெறும் சுற்றி வலம் வருகிறோம், ஓடுகிறோம், தங்குகிறோம் என்றாலும் அதை மிக பக்குவமாக அந்த காரியங்களை நிறைவேற்றுவார்கள். இதை பக்தி உள்ளவர்கள் என்று அல்லாஹ் அருள்மறையிலே கூறுகிறார். அப்படி இல்லாதவங்களுக்கு அந்த புனித பூமிகளும் நம்ம ஊர்களில் உள்ள மைதானங்களும் அல்லது இந்த கடற்கரை ஓரங்கள் எப்படி இங்க உள்ளவங்க உபயோகம் செய்யறாங்களோ அது போன்று அந்த பூமியையும் உபயோகம் செய்யறவர்களாக பக்குவமற்றவர்கள் ஆகியிருப்பதை நாம் கவனிக்கக்கூடியதாக இருக்கும். மேலானவர்களே, விபச்சாரம் கூட அந்த புனித பூமிகளில் நடைபெறுகிறது என்று சொன்னா எவ்வளவு பெரிய பயங்கரமானது! மிம்பர்களில் சொல்லக்கூட முடியாத காரியங்கள், ஆனால் அப்படியான பயங்கரமான காரியங்கள் அங்கு நடக்குது என்று சொன்னா, பக்குவமற்றவர்களாக அந்த புனித பூமிக்கு போறதுனால இப்படியான பிழையான காரியங்கள் பெரும் பாவங்கள் நடைபெறக்கூடியதாக இருக்கிறது. ஹஜ்ஜுக்கு சென்ற ஆதிகளால அப்படியான பெரிய பிழைகள் நடக்குது என்று சொன்னா, குளிக்கிறதுக்கு போய் சேட்டை பூசிக்கிட்டு வர்றது மாதிரி ஒரு நாட்டின் மூலமாக அந்த நாட்டுடைய பிரதிநிதிகளாக ஆயிரக்கணக்கானவர்கள் அந்த ஹஜ்ஜுக்கு சென்று அந்த புனித பூமிக்கு பல லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து ஒரு மாதத்துடைய பிரயாணம் அங்கே நம்முடைய நாட்டுக்கு அருள்களை சுமந்து வர்றதற்கு பகரமாக குளிக்க போய் சேட்டை பூசிக்கிட்டு வர்றது மாதிரி ஹஜ்ஜுடைய காரியத்தை நிறைவேற்றினால் அஞ்சு பிறந்த பாடகனை போன்று பாவமற்றவராக திரும்பி வருகிறார் என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அங்கே குளித்து மறுபடியும் பாவங்களை தலையில சுமந்து கொண்டு வரக்கூடிய நிலைமைகள் ஆதிகாலத்தில் இன்னைக்கு ஒரு சில இடத்துல யாரும் அப்படி இருக்கிறது ரொம்ப பயங்கரமான நிலைமைகள் என்று கூறுவாங்க. எனவே மேலானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அந்த ஹஜ்ஜுடைய காரியத்தை நம் எல்லோருக்கும் அமைத்து தர வேண்டும். வசதிகளை கொடுத்து நிறைவேற்றக்கூடிய வாக்கியத்தெல்லாம் நம்ம எல்லோருக்கும் கொடுக்கணும். எனவே அதற்கு போறதுக்கு முதல்ல நாம் நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுக்கு முதல்ல இதாக நிறைவேற்றுவதற்கு பிறகு நாம் உலகத்தை விட்டு விடைபெற வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது, மௌத்து என்கிறது. அந்த மௌத்துக்கு முதல்ல நாம் நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள கடமை பெற்றிருக்கிறோம். எனவே அதை தாமதப்படுத்தாது அவசரமாக நாம் நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே மேலானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அந்த தினத்தை நமக்கு ஒரு பெருநாள் தினமாக, சந்தோஷமான ஒரு நாளாக அல்லாஹ் அதை நமக்கு அமைத்துக் கொடுத்திருக்கிறான். எனவே இஸ்லாம் ஒரு பரிபூர்ணமான மார்க்கம் என்கிறதுனால அந்த சந்தோஷமான நாள்களை சந்தோஷமாக கொண்டாடுறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. எந்த வட்டத்துக்கு உள்ளான சந்தோஷம் கொண்டாடுறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதுக்குள்ளால சந்தோஷமாக நாம் அந்த தினங்களை கொண்டாடுவது, குடும்பத்தார்களோடு வினோதமான புதிதான ஆடைகளை அணிந்து விசேஷமான உணவுகளை நாம் பரிமாறிக்கொள்வதில் எந்த தடையும் கிடையாது. சந்தோஷமாக அந்த நாளை கொண்டாடுவது, அல்லாஹ்வுடைய திக்ரிகள் அல்லாஹ் அதிகம் அதிகமாக ஞாபகம் செய்து நாம் அந்த நாளை சந்தோஷமாக ஆக்கிக் கொள்வது, அந்த திருநாள்ல குறிப்பாக உதுஹியாவுடைய அந்த திருநாள்ல செய்யக்கூடிய நல்ல காரியங்கள்ல ஆக விசேஷமான காரியம் இரத்தத்தை ஓட்டுவது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். அந்த பெருநாள் தினத்துல செய்யக்கூடிய நல்ல காரியங்கள்ல ஆக விசேஷமான காரியம் மிருகத்தை குர்பான் செய்வது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். எனவே யாருக்கு வசதி இருந்தும் அவர் மிருகத்தை குர்பான் செய்ய இல்லையோ அவர் நாம் சொல்லக்கூடிய இடத்துக்கு அவர்கள் வராமல் இருக்கட்டும் என்று சொன்னார்கள். பலாயகம் முசல்லானா, நாம் சொல்லக்கூடிய இடத்துல அவர் சமூகம் அளிக்க கூடாது என்று சொன்னாங்க. அந்த அளவுக்கு மிக முக்கியமாக சொல்லப்பட்ட ஒரு காரியம். எனவே நாம் அப்படியான எண்ணம் உள்ளவர்கள், வசதி உள்ளவர்கள் அதற்குரிய தயாரிப்புகளை செய்து மாஷா அல்லாஹ் இந்த ஊரை பொறுத்தவரையில இன்னும் பல ஊர்களையும் இங்கேயும் ஒரு முன்மாதிரியாக அதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கென்று ஒரு இடம் ஒதுக்கப்பட்டு ஒரு ஊருடைய குர்பானிகளும் ஒரு இடத்துல பக்குவமாக நிறைவேற்றப்படுகிறதுனா அதுல நாமும் பங்கு எடுத்து நாம் அதற்கு அதுல பங்குதாரிகளாக ஆகுகிறது. ஆடு மாடு ஒட்டகமாக இருந்தால் ஏழு பேர் அதுல பங்கு சேர்ந்து கொள்ள முடியும். ஆடாக இருந்தால் ஒருதல் சார்பாக ஒன்று கொடுக்கப்பட வேண்டும். எனவே ஒரு பக்குவமான முறையில ஒரு ஒரு ஒதுக்குப்புறமாக அந்நியர்கள் பார்வைகள்ல படாத மாதிரி மிக பக்குவமாக இந்த காரியங்களை நாம மேற்கொள்ள வேண்டும். ஏன்னா சில பேர் மிருகங்கள்ல சிலர தெய்வமாகவும் மதிக்கிறவங்க இந்த நாட்டில் இருக்கிறாங்க. அடுத்தது நாம் ஒரு சிறுபான்மையாக இருக்கிறதுனால, முஸ்லீம் அல்லாதவர்கள் அதிகமாக இருக்கிறதுனால இவைகளை பார்த்து அவர்கள் நம்முடைய வணக்கத்துடைய காரியங்களுக்கும் இடைஞ்சல் செய்யக்கூடியவர்களாக ஆகக்கூடாது என்கிறதுக்காக வேண்டி இவைகள் பக்குவமாக அது ஒரு ஒரு தூரமான ஒரு இடத்துல அடுத்த மனிதனுடைய பார்வையில மறைந்திருக்கிற ஒரு பகுதியில இவைகள் அரிக்கப்பட்டு அங்கே அவனுடைய மிச்சமானவைகள் அதாவது அவனுடைய இரத்தங்கள் அல்லது மடங்கள் அவைகள் பக்குவமாக புதைக்கப்பட்டு அங்கே கறிகள் பகிர்ந்து அங்கிருந்து கொடுக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை நாம் அமைத்துக் கொள்வதற்கு கிடைக்கிறதுனா அல்ஹம்துலில்லாஹ் மிக சிறந்தது. ஏன்னா சில பகுதிகளில் கொழும்பு போன்ற பகுதிகளில் சில இடங்கள்ல மிருகங்களை பல நாளைக்கு பல தினங்களுக்கு முன்னாலே கொண்டு வந்து வீட்டுக்கு முன்னாலே கட்டி வச்சிருப்பாங்க. பல நாள்கள் அதுக்கு சரியான முறையில் உணவுகள் கொடுக்கப்படாம அதை அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். வீட்டுக்குள்ள போட்டு முன்னால போட்டு அறுக்கிறதுனால தானுக்குள்ளால் அந்த ரத்தம் ஓடி அது பாடுகள ரத்தம் ஓடக்கூடிய நிலைமைகள் அடுத்த மக்கள் பார்த்தா மிருகங்களை போட்டு இப்படி அநியாயம் பண்றாங்க என்கிறது மாதிரி அவர்கள் தவறான எண்ணம் உள்ளவர்களாக மாறிவிடுவார். எனவே அப்படியான சூழல்களை அமைத்துக் கொள்ளாம அந்த மிருகங்களை மதித்து அதுக்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். ரெண்டு மூணு நாள் அதுக்கு நல்ல அந்த ரெண்டு மூணு நாள்கள் நல்ல உணவுகளை கொடுத்து அரிக்கும் பொழுதும் அழகான முறையில் அரிக்கும்படி இஸ்லாம் கூறியிருக்கிறது. மேலானவர்களே, இந்த காரியங்களையும் அழகான முறைப்படி இஸ்லாம் சொல்ற அந்த ஒழுங்கு முறைகளை பேணி அடுத்தவங்களோட மனசு புண்படாதவாறு நாம் மேற்கொள்வோமேயானால் இவைகள் அவருடைய ஹிதாயத்துக்கு அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் சாய்வதற்கு இவைகள் காரணமாக அமைந்துவிடும். எனவே இது போல ஏனைய இஸ்லாத்துடைய காரியங்களையும் அடுத்தவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாம நாம் பக்குவமாக இஸ்லாம் சொன்ன அந்த அழகான வழிமுறைகள் பிரகாரம் எடுத்து நடப்போமே. ஆனால் எங்க நாட்டில் உள்ளவங்களுக்கு நாம் அவங்களுக்கு இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுக்காமலே நம்முடைய காரியங்களே அவர்களுக்கு ஒரு அழைப்பாக மாறிவிடும். மேலானவர்களே, அந்த அடிப்படையில நம்முடைய பக்குவங்கள் குறைந்ததனால இன்றைக்கு நிறைய காரியங்கள்ல முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு அது இடைஞ்சல் ஏற்படுத்தக்கூடியதாகவும் அவங்க வெறுக்கிற ஒரு காரியமாகவும் ஆகியிருக்கு. வெறும் தொழுகை நோன்பு தக்காத்து மாத்திரமல்ல முஸ்லிம்களுடைய கடமைகள், நாம் அடுத்தவங்க கூட பழகிறது, எல்லா காரியங்களும் கொடுக்கல் வாங்கல வியாபாரங்கள்ல முன் முஸ்லிம் அல்லாதவர்களோட நாம் நிறைய காரியங்கள்ல பங்கெடுக்கிறோம். எனவே அவைகளையும் எல்லா காரியங்களையும் இஸ்லாம் சொல்ற அழகான பண்புள்ளவர்களாக நாம் நடந்து கொள்வோமேயானால் நம்ம நாட்டில் இருக்கிற முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இஸ்லாத்தை விளங்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக அமைந்துவிடும். இஸ்லாத்துல வரக்கூடியவர்கள் அல்லாஹ் யாருக்கு ஹிதாயத்தை எழுதி வைத்திருக்கிறானோ அவர்களுக்கு ஹிதாயத்தை கிடைக்கிறதுக்கும் இது காரணமாக அமைந்துவிடும். எனவே நாம் நமக்கு ஏற்படக்கூடிய சிரமத்தை பாராது, நாம் நம்முடைய கஷ்டங்களை பாராது, சிரமப்பட்டாலும் நாம் தியாகத்தோடு அழகான பண்புகளை நாம் உலகத்துக்கு அறிமுகம் செய்ய வேண்டும். இஸ்லாம் சொல்லக்கூடிய அழகான வழிமுறைகளை நாம் முறையோடு எடுத்து நடந்து உலகத்துக்கு அறிமுகம் செய்ய வேண்டும். இஸ்லாம் என்றால் இதுதான், நம்முடைய நபி யாரு, அல்லாஹ் என்றால் யாரு என்கிறத நாம் உலகத்துக்கு அறிமுகம் செய்யறதுக்கு நம்முடைய கடமையாக இருக்கிறது. எனவே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அப்படியான ஒரு அழகான வாழ்க்கை வழிமுறைகளை நமக்கு அல்லாஹ் எடுத்து காண்பித்திருக்கிறான். அவைகளை முழுமையாக நாம் எடுத்து செயல்படுவதன் மூலமாக நம்முடைய உலகத்தில் நிம்மதி சந்தோஷமான வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு கொடுக்கிறதோட மௌத்துக்கு பிறகும் கண்ணியமான அந்த சுவர்க்கத்தில் உயர்ந்த பதவிகள் அல்லாஹ் நமக்கு நசீவாக்குவான். இப்ராஹிம் அலைஹி இஸ்லாமுடைய குடும்பத்துடைய தியாகங்கள் நமக்கு அடிக்கடி நினைவு செய்யப்படுகிறதுனா அதே போல நாமும் அல்லாஹுடைய கட்டளைகளை நபியுடைய வழிமுறைகளை எங்கட உயிரை விட உயர்ந்ததாக மதித்து நம்ம புள்ள குட்டிங்க எங்கட மனைவிகள் நம்முடைய தேவைகள் நம்முடைய ஆசைகள் அனைத்தை விடவும் அல்லாஹுடைய கட்டளை நபீத வழிமுறை எனக்கு பெரியது என்கிறத நாம் நிரூபிக்கணும். அவ்வாறு நிரூபிப்போமேயானால் அல்லாஹுடைய நண்பர்களாக அல்லாஹ் நம்மையும் ஆக்கிக் கொள்வான் இன்ஷா அல்லாஹ். எனவே வல்ல ரஹ்மான் நம்முடைய வாழ்க்கையில சென்று போன காலங்களில் ஏற்பட்ட பிழைகள் தவறுகள் அனைத்தையும் மன்னித்து மிகுதமுள்ள வாழ்க்கை அவனுக்கு பொருத்தமான முறையில அவனுடைய கட்டளைகளை நபியுடைய வழிமுறைகள் பிரகாரம் எடுத்து நடக்கிறதுக்கு நம் எல்லோருக்கும் கிருபை செய்வானாக, முஸ்லிம்களுக்கு முஸ்லிம்களாக வாழ்வதற்கு கிருபை செய்வானாக, புனித ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றக்கூடிய வாக்கியத்தை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் நசீவாக்குவானாக. அந்த புனித பூமிக்கு சென்று நபிமார்கள் நடமாடின அந்த புனித பூமியில அடிக்கடி சென்று வரக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீவாக்குவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. For more lectures visit slhub.com.